السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك عليه، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أوصيكم الله بأولادكم للذكر مثل حظ الأنثيين، صدق الله مولانا العظيم. إلا قهلم புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து போஷிக்குகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருந்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்னும் உண்டாவதா. புனித ஜும்மா கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்துள்ளானோ அவைகளை எடுத்தும், எந்தெந்த விடயங்களை அல்லாஹ் கவிந்து கொள்ளுமாறு விளக்கி இருக்கின்றானோ அந்த விடயங்களை எல்லா கட்டங்களிலும் விலகி நடக்குமாறும், முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்வதோடு, மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஏசுக்காக்கூடிய நியத்தையும் நினைவுபடுத்தியவர்களாக இந்த மேலான நல்லமையில் நாம் அனைவரும் முழுமையாக ஈடுபடுவோமா. தங்கையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்ததுடைய நோக்கத்தை குர்ஆன் இயக்கத்தை தெளிவாக சொல்கின்றது. கண்ணியமானவர்களே, உலகத்துடைய தேவைகளை பூர்த்தியாக்குவதற்காக வரவில்லை, மாறாக நிரந்தரமான அழிவே முடிவே இல்லாத அந்த வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தத்தான் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு மனிதன் பிறக்கணும் என்று கட்டாயம் இல்லை, ஆனால் பிறந்தவர்கள் எல்லாம் மரணிக்கணும் என்று கட்டாயம். பிறக்கிறது கட்டாயம் இல்லை, பிறந்தவர்கள் எல்லாம் மரணிக்கணும் என்று கட்டாயம். இதே போன்று பிறந்தவர்கள் எல்லாம் முஸ்லிமாக பிறக்கணும் என்று கட்டாயம் இல்லை, ஆனா முஸ்லிமாக மௌத்தாக என்று கட்டாயம். சூரா பக்கராவில் அல்லாஹ் குர்ஆனில் இதை தெளிவாக சொல்கிறான், உங்களோட மௌத்து வரக்கூடாது, நீங்கள் மௌத்தாக கூடாது, இல்லா அன்று முஸ்லிமூன், ஈமானோட இஸ்லாத்தோட தான் நீங்க மௌத்தாகும். ஒரு யஹூதியாக பிறந்தவர் முஸ்லிமாக மௌத்தாகிறார், ஒரு நெருப்பு வணங்கியாக பிறந்தவர் முஸ்லிமாக மௌத்தாகிறார், ஒரு சிலை வணங்கக்கூடியவர் அப்படித்தான் பிறந்திருக்கிறார், ஆனா முஸ்லிமாக மௌத்தாகிறார். பரலோகம் முஸ்லிமான பரம்பரை பிறந்து ஈமான் இஸ்லாம் இல்லாமல் மரணிக்கிறார். இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. கண்ணியமானவர்களே, ரெண்டு விஷயத்தை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை ஒரு குறுகிய கால வாழ்க்கை. எவ்வளவு குறுகிய கால வாழ்க்கை? வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்வு போல ஒரு சில வினாடிகள்ல நினைத்து பார்த்து முடிக்கலாம். என்னுடைய சின்ன வயது இப்படி, வாலிபம் இப்படி, திருமணம் முடித்ததுக்கு பின்னால் இப்படி, எல்லா விஷயத்தையும் முக்கியமான விடயங்களை ஒரு ரெக்கார்டே போட்டுடலாம். அவ்வளவு கூறிய கால வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையை முடித்து விட்டு உலகத்துக்கு பிரியாவிடை செல்லக்கூடிய நாம் எந்த நிலையில் பிரியாவிடை செய்ய வேண்டும்? அப்படி பிரியாவிடை சென்றவர்களுக்கு இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்றைய நம்முடைய ஹுத்பாவுடைய பிரதான ஒரு கருப்பொருளாக இருக்கும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் முஸ்லிமாக மௌத்தாகும், வாழ்க்கையை முடித்து விட்டு அல்லாவை சந்தோஷப்படுத்தும் நிலைமையில தான் அவன் மௌத்தாகும். நமது முன்னோர்கள் எல்லாம் இந்த மௌத்தை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முக்கியமான துவா இருக்கிறது. பாடமாக்கிக் கொள்வோம், பலமையாக ஓதுவோம். மூன்று விஷயத்தை நபி அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்க இல்ம தௌஹீத் வ அமல் அல் இக்லாஸ் வ ஹுஸ்ன அல் காதிமா. பலருக்கும் பாடம் இருக்கலாம், பாடம் இல்லாதவர்கள் ஒதுக்கு பாடமாக்கிக் கொள்ளலாம். அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்க இல்ம தௌஹீத், யா அல்லாஹ், ஏகத்துவத்துடைய அறிவை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். உன்னை நம்பக்கூடிய நீ மட்டும்தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த அயில்யாளத்தில் கேட்கிறேன். இரண்டாவது அமல் அல் இக்லாஸ், இக்லாஸோட உனக்கென்று மட்டும் அமல் செய்யக்கூடிய தூய எண்ணத்தை கேட்கின்றேன். இக்லாஸை மல்லாடத்தில் தான் கேட்கும். இக்லாஸ் இல்லாவிட்டா பெருமை வருது எனக்கு, அவரவருக்கு தெரியும் எனக்கு பெருமை வருகின்றது, முகஸ்திரி வருகின்றது, அடுத்தவர்களுக்காக செய்கிற உணர்வு இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு? அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கணும். வாமல் அல் இக்லாஸ், இக்லாஸோடு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து. மூன்றாவது தான் வஹ்ஸன் அல் காதிமா, நல்ல முடிவு. நல்ல முடிவு நான் அவன் கேட்கிறேன். இது நபி அவர்கள் படித்து தந்த முக்கியமான ஒரு துவா. இன்னொரு துவாவை நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் அஹ்சின் ஆக்கிபதி ஃபில் உமூரி குல்லிஹா வஅஜிர்னி மின் ஹிஸ்யி துன்யா வஅஸாபில் ஆகிரா தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ் ஸாலிஹீன். நபி அவர்கள் என்னொரு விஷயத்தை சும்மா விடல, யா அல்லாஹ், என்னுடைய அனைத்து விடயங்களிலும் கடைசியை நீ நல்லதாக ஆக்கி, என்னுடைய கடைசி கட்டம் கடைசி மூச்சுக்கள் விடக்கூடிய நிலை நல்லதை செஞ்சுட்டு மூத்தாயிடும். அல்லாஹும் அஹ்சின் ஆக்கிபதி ஃபில் உமூரி குல்லிஹா வஅஜிர்னி மின் ஹிஸ்யி துன்யா வஅஸாபில் ஆகிரா, துன்யால கேவலம் அடைவதை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தருகிறேன். கேவலம் அடையக்கூடாது, கேவலம் இல்லாமல் மூத்தாயிடும். வஅஸாபில் ஆகிரா, ஆகரத்தில் அதாப விட்டு முன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன். அதுக்கு ஒரே வழி, தவஃபனி முஸ்லிமா வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தை விட்டு என்னுடைய வாழ்க்கையை பிரியும் பொழுது ஒரு முஸ்லிமாகவே நீ என்னை மௌத்தாக்கி விடு, நல்லவர்களோடு என்னோட என்ன சேர்த்து விடு. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த துவாவை கேட்டார்கள் என்றால் நானும் நீங்களும் எந்த இடத்தில் இருக்க வேண்டும்? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், உறுதியாக சுவர்க்கவாதி என்று அறியப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களே இந்த நிலை என்றால் எனக்கும் உங்களுக்கும் இந்த நிலை இருக்கின்றது. இன்றோ நாளையோ, நாளை மறுதினமோ ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு பிரியத்தான் போகின்றோம். காலையில் எழும்பிய நாம் ஒரு நாள் வரும் யாருக்கும் எழும்பியதாமல் போய்விடும். நாமே குளித்தோம், ஒரு நாள் வரும் எங்கள் நாங்கள் குளிக்க மாட்டோம், மக்கள் எங்களை குளிப்பாட்டுவார்கள். நாங்களே மஸ்ஜிதுக்கு நடந்து வந்தோம், ஒரு நாள் வரும் நாங்கள் நடந்து வரமாட்டோம், தோல் எங்களை தூக்கி கொண்டு வருவார்கள்.
நாங்க தொழுதோம், ஒரு நாள் வரும் நாங்க தொழ மாட்டோம், எல்லோரும் எங்களை தொழுவிப்பார்கள். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. அந்த நாளுடைய கடைசி வினாடிகள், கடைசி நாட்கள், கடைசி நிமிடங்கள், கடைசி வருடங்கள் அது நல்லதாக அமைய வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான துஆக்கள், அல்லாஹும்ம ஜல் கைர் உம்ரி ஆஹிரா وخير عملي خواتيما وجعل خير ايامني يوم نلقى اللهم اجعل خير عمري اخره يا الله என்னுடைய கடைசி வாழ்க்கையில கடைசி கட்டத்தை நல்லதாக ஆக்கி தந்தது, கடைசியா செய்யக்கூடிய அமலை நல்லதாக ஆக்கி தந்தது, என்னுடைய சிறந்த நாளாக உன்னை சந்திக்கும் நாளாக நீ ஆக்கி தந்தது. ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன மாதிரி, உங்களை மாதிரி சாதாரண ஒருவர் அல்ல. நபி அவர்களுடைய வாயாலே ஒரு நாள் கட்டத்தில் சொன்னார்கள், நபி அவர்கள் ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறார்கள். என்ன சர்டிபிகேட் தெரியுமா? சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத், ஏ இப்னு மஸ்ஊதே, இன்னக தரா ஃபில் ஜன்னத் ஃபைரா, சொர்க்கத்தில் நீங்க ஒரு பறவையை காணுவீங்க, அந்த பறவை உங்களுக்கு முன்னால பொறிக்கப்பட்ட நிலைமையில் அது உங்களுக்கு கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு உணர்வு ஆசை ஏற்படும். அப்படிப்பட்ட சான்றிதழ் சர்டிபிகேட் அடைந்த ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை வரலாறு எழுதுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்தில் கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மண்டாடுவார்கள், கெஞ்சுவார்கள், தெரிந்து கெஞ்சுவார்கள், அல்லாஹும்ம இஜ் ஹதைதனா லில் இஸ்லாம், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தந்தா, யா அல்லாஹ் ஃபலா தன்ஸஹு மின்னா வலா, இஸ்லாத்தை விட்டு எங்களை கலட்டிடாதே யா அல்லாஹ், ஹத்தா நல்காக வ அந்த ராலினன்னா, உன்னை திருப்தியோட நீ சந்தோஷப்பட்ட நிலைமையில நான் உன்னை சந்திப்போம். என்னியமானவர்களே, இப்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல மூத்த எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வார். இஸ்லாத்தில் ஆக முக்கியமான ஒரு கட்டம் தான் நல்ல மௌத்த கேட்கிறது. அதற்கு உமரே ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சாதாரண சஹாபியா, நபி அவர்கள் ஒரு நாள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, உமர் நான் மேராஜுக்கு போயிருந்தேன், அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரிசீவ் பண்ணப்பட்ட ஒரு சொர்க்கத்தில் ஒரு பலசை நான் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு ஒரு ஆசை வந்தது உமர் அது உள்ள கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்குமே ஆசை வந்தது, ஆனாலும் நீங்கள் என்னோட ஆத்திரப்படுவீங்க, இயல்பாகவே நீங்க கொஞ்சம் கோபம் கூடினவர்கள், அதனால உங்களோட மாளிகைக்கு முதலாவது நீங்க தான் போகணும், நான் கொஞ்சம் பின்வாங்கினேன். உமர் சொன்னார்கள், அழுதார்கள், சொன்னார்கள், அரசூலல்லா, அல்லாஹ்வின் தூதரே, உங்களோட எனக்கு கோபம் வருமா கேட்டாங்க. அப்படிப்பட்ட உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தை நபி அவர்களே சொல்லுகிறார்கள், உங்களோட சொர்க்கத்தை நான் பார்த்துட்டு வந்தேன், உங்களோட சொர்க்கம் உங்களுக்கு தயார். ஆனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எழுதக்கூடிய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் ரெண்டு துவா எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த இடத்துல ரெண்டு துவா கேட்காத வரலாறே இல்லையா? அதுதான் கேட்பார்கள், அல்லாஹும் மர்துக்குனி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் وَجَعَلْ مَوْتِي فِي بَلَدِ رَسُولِكَ. யா அல்லாஹ், எனக்கு நான் என்னுடைய கடைசி நேரம் ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தந்தது, என்ன மௌத்து மதீனால நீ ஆக்கிடு, என்ன மௌத்த நீ மதீனால ஆக்கிடு, அல்லாஹ் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தார். சுபஹ் தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறார், இமாமாக இருந்து தொழுகையை நடத்துகிறார்கள், சுஜூதில் இருக்கிறார்கள். இருக்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் முல்ஜம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் ஒரு கத்தியை எடுத்து அவர்களுக்கு குத்துகிறார்கள், சுஜூதிலே சாய்ந்து விட்டார்கள். அப்படியே அவர்கள் அந்த நோயினாலே பார்த்தார்கள், அவர்களுடைய ஜனாதா வைக்கப்பட்டிருந்தது, ஜனாதாவை பார்த்தார்கள், அவர்களுடைய கண் முகத்தில் கண்ணீருடைய ஒரு அடையாளம் அப்படியே இருக்கின்றது. அவர்களுடைய மனைவியிடத்தில் கேட்டார்கள், இது என்ன அடையாளம் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அவர்கள் சகஜத்தில் அழுத அடையாளம், கண்ணீர் வந்து வந்து அந்த அடையாளம் எதிர்கழுதார்கள், கேட்டால் எதிர்கழுதார்கள், அவர்கள் அழுத எதிர்கண்டால் கூட அழுவார்கள் என்று தெரியுமா? என்ற கடைசி நேரத்தை நீ கடைசி நேரம் கடைசி வினாடிகள் நல்ல நிலைமையில கழிக்க வைத்தது. ஈமான் இல்லாத நிலைமையில யாருந்தா நீ என்ன மௌத்தாக்கிதாரே நல்லா. கண்ணியமானவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி வினாடிகள் கடைசி நேரங்கள் எப்படி எழுதுகிறார்கள் ஆச்சார் சித்திகா ரதியல்லாஹு அவர்கள். ஆச்சார் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம், அது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதம், பிறந்த மாதமும் அதுதான், வஃபாத்தான மாதமும் அதுதான். நபி அவர்கள் பிறை 12 பிறந்தார்கள். பிறை 12 பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி அதே தினத்தில் தான் திங்கட்கிழமை காலையில வஃபாத்தாகிறார்கள். திங்கட்கிழமை காலையில அவர்கள் மஸ்ஜிதுக்கு, அதாவது மக்கள் எல்லாம் சுபஹ் தொழுகை கொண்டு கூடினார்கள், சுபஹ் தொழுகை கொண்டு கூடினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி வரப்பட்டவர்களாக மஸ்ஜிதை பார்த்தார்கள். ஃபஜ்ருடைய நேரம், சுபஹுடைய நேரம், மஸ்ஜித் நிரம்பி மக்கள் இருக்கிறார்கள். ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்து சந்தோஷத்தால் சிரித்தார்கள். கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன் சிரிக்கிறீங்க? சொன்னார்கள், என்னுடைய கடைசி கட்டத்தில இந்த காட்சி பார்த்துட்டு தான் நான் மௌத்தாகிறேன் என்றார். அன்றுதான் அவர்களுக்கு வஃபாத் ஏற்பட்டது. ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நபி அவர்களுக்கு கொஞ்சம் லேட் ஏற்பட்டு விட்டது. எல்லோரும் வீடுகளுக்கு போய்விட்டார்கள், வீடுகளுக்கு போய்விட்டார்கள், நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். கடைசி வினாடிகள், கடைசி நிமிடங்கள் என்ன மடியில தான் நபியுடைய கடைசி வினாடிகளை கழித்தார்கள். ஏதோ வாயை உசுப்பினார்கள். சொல்கிறார்கள், எனக்கு விளங்கவில்லை, காதை கிட்ட வைத்து நான் விஷயத்தை புரிந்து கொண்டேன். நபி அவர்களுடைய கடைசி நேரத்தில் விஸ்வாக் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். என்னுடைய கையில் விஸ்வாக் இருக்கவில்லை, என்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் வந்தார்கள், அவர்களுடைய விஸ்வாக்கை எடுத்து நபி இடத்தில் விஸ்வாக்கை காட்டி கேட்டேன். அல்லாஹ்வின் தூதரே, இந்த விஸ்வாக்க என்னுடைய உம்மில் நீரோடு என்னுடைய வாயில் போட்டு அதை நான் சொக்காக்கவாண்டு கேட்டதுக்கு நபி அவர்கள் அனுமதி தந்தார்கள். அதை நான் மிஸ்வாக் செய்துவிட்டு அதை நுகர்ந்து பார்த்தேன். அது கஸ்தூரியை விட மனமாக இருந்தது, அது கஸ்தூரியை விட மனமாக இருந்தது. நபி அவர்கள் சொல்வதை கேட்டேன், அர் ரஃபீக் அல்லாதா, அர் ரஃபீக் அல்லாதா, உயர்ந்த நண்பராய் அல்லாவிடத்தில் நான் போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். அவர்கள் அந்த கடைசி கட்டத்தில் அந்த நல்ல நிலையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு நாள் நிச்சயமாக நானும் நீங்களும் வஃபாத்தாகத்தான் போகிறோம். அந்த நாள் ஒரு நல்ல நேரமாக இருக்க வேண்டும். சுஜூதில் மௌத்து வர வேண்டும், குர்ஆன் ஓதும் பொழுது மௌத்து வர வேண்டும். எப்படி ஹதரத் உஸ்மான் கனி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானுடைய நோன்பை முடித்து விட்டு சுன்னத்தான நோன்பாய் 6 நோன்பை முடிக்கும் பொழுது 5வது நோன்பில் 5 நோன்பை கழித்து விட்டு நோன்போடு வாயில் நோன்பு இருக்கும் பொழுது, நோன்பாளியாக இருக்கும் பொழுது, இஃப்தாருக்கு ஒரு அவர் இருக்கும் பொழுது குர்ஆன் ஓதக்கூடிய நிலைமையில தான் அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டு வஃபாத்தாகிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய ஒரு வார்த்தை இருக்கின்ற சொன்னார்கள், எனக்கு எந்த கவலையும் இல்லை, அல்லா குர்ஆன் ஓதக்கூடிய நிலைமையில தான் எனக்கு மௌத்தை தரப்போறார். கண்ணியமானவர்களே, கடைசி முடிவு நல்லதாக அமைய வேண்டும், கடைசி முடிவு நல்லதாக அமைய வேண்டும். ஹதரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் ஷாமுக்கு அனுப்பினார்கள். ஷாம் என்றால், அதாவது பலஸ்தீன் ஜோர்தான் எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த காலத்தில் ஷாம். அந்த பகுதிக்கு நபி அவர்கள் அனுப்பினார்கள். அவர்களுடைய கடைசி நாளைக்கு முன்ன நாள் அவர்கள் தன்னுடைய மனைமார்களை அழைத்து சொன்னார்கள், ஏதும் மனங்கள் பாவிக்கலாம் என்று சொன்னதும், ஏன் மனம் பாவிக்க வேண்டும்? சொன்னார்கள், மலக்குமாருடைய வருகை எனக்கு விளங்குகின்றது, மலக்குமாருடைய வருகையுடைய காட்சியை நான் கண்டு கொண்டிருக்கிறேன் என்றார்கள். அப்பொழுது மனைவிமார்கள் புரிந்து கொண்டார்கள், புரிந்தார்கள் மனைவிமார்கள் விடயத்தை, அழுதார்கள். சொன்னார்கள், நீங்கள் அளவு என்றாம், நீங்கள் சந்தோஷப்படுங்க, ஒரு நல்ல நிலையில் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் சொல்லிவிட்டு அடுத்த நாள் வஃபாத்தானார்கள். அடுத்த நாள் அவருடைய உயிர் பெறுகின்றது. கண்ணியமானவர்களே, அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல மௌத்துக்கு அதிகம் துவா, நல்ல மௌத்துக்காக வேண்டி சதகா கொடுக்கணும், நல்ல மௌத்துக்காக வேண்டி அதிகம் குர்ஆன் ஓத வேண்டும். எந்த நிலையில் அவர் எதை விரும்புகிறாரோ அது நிச்சயம் அவருக்கு கிடைத்தே ஆகும், அவருக்கு அது கிடைத்தே ஆகும். அது வரலாறுல நாம் பார்த்திருக்கிறோம், வரலாறுல நாம் பார்த்திருக்கிறோம். சுபஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, இமாம் ஹசன் பக்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்தை விட்டு பிரியும் பொழுது எந்த நிலையில் இருந்தார்? அப்துல்லாஹி இப்னு முபாரக், இமாம் புகாரியுடைய உஸ்தாத், எந்த நிலையில் உலகத்தை விட்டு பிரிந்தார்கள்? அவர்கள் எல்லாம் குர்ஆன் ஓதும் பொழுதும், திக்ர் செய்யும் பொழுதும், தஹஜ்ஜத்தில் இருக்கும் பொழுதும், சுஜூதில் இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இந்த உலகத்துக்கு அவர்கள் பிரியாவிடை செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, மாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது இல்முக்கு ஹிதுமத் செய்த நிலைமையில் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல நிலையில் உலகத்தை விட்டு பிரிய வேண்டும், அதுக்கு அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அதோடு கண்ணியமானவர்களே, நாம் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாதாவுக்கு கொடுத்த கண்ணியம், ஒருவர் தன்னுடைய மௌத்துடைய அடையாளங்கள் வழங்க வந்து விட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும், இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன செய்ய வேண்டும், இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருடைய முடி பழுத்து விட்டால் அவருக்கு ஒரு சைக்கிளை தான் நீங்க எங்கள்கிட்ட வார்த்தைக்கு தயாரா? இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், வெக்கமில்லாத விருந்தாளி என்பார். வெக்கமில்லாத விருந்தாளி என்றால் எங்களை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒருவருடைய மௌத் எங்களுக்கு வழங்க வந்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கின்றன, பல கடமைகள் இருக்கின்றன. ஒன்றை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு நீங்க கலிமா சொல்லிக் கொண்டு அல்லாஹ் பத்தி நல்லெண்ணத்தை உண்டாக்குங்க, அல்லாஹ் விஷயத்தில் நல்லெண்ணத்தை நீங்க உண்டாக்குங்க, நல்ல விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. அவர் மௌத்தாகி விட்டால் என்ன செய்யணும்? பலரும் கண்ணியமானவர்களே, ஒரு ஜனாதார விஷயத்துல பல ஓட்டைகளை நாங்கள் விடுகிறோம், பல ஓட்டைகள் எங்களால் விடுபட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு ஜனாதாவுடைய விஷயத்துல நபி அவர்கள் என்னென்னலாம் சொன்னார்கள், என்னென்னலாம் சொல்லி இருக்கிறார்கள், ஏன் சொன்னார்கள் என்றால் அது ஒரு மனிதனுடைய கடைசி கட்டம், கடைசி கட்டத்தில் எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அதுல முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நாம் இந்த குறுகிய நேரத்தில் ஒரு சில விடயங்களை மட்டும் ஞாபகத்துக்கு எடுத்துக்கொள்வோம். முதலாவது, கண்ணியமானவர்களே, ஒரு ஜனாதா வீட்டுக்கு போனால் எங்கட பேச்சுவார்த்தைகள் எப்படி அமையும்? ஒரு ஜனாதார வீட்டுக்கு போனாலே துணியான பேச்சுதான், அதுவும் இந்த காலத்துல இருக்கக்கூடிய கலநிலையை பற்றித்தான் நாங்க எல்லாம் பேசுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜனாதாவை நீங்க தூக்கி கொண்டு போகும் பொழுது ஒரு மனிதனுக்கு, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், துனியாட பேச்சல்ல திக்ர கூட அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் சத்தமாக திக்ர செய்ய மாட்டார்கள், மெதுவாகத்தான் திக்ர செய்வார்கள். திக்ருக்கே இந்த நிலைமை என்றால் துனியாட பேச்சுக்கு எந்த அனுமதியும் இல்லை. அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஜனாதா வீட்டு போனார்கள் என்றால் அந்த மையத்தை பார்த்து என்ன செய்வார்கள்? அவர்கள் ஆமன ரசூல் சூரா பக்ராவுடைய கடைசி இரண்டாயிரத்தை மூதுவார்கள், ஒரு மையத்துக்காக துவா செய்வார்கள். சொன்னார்கள், புதுக்குரு மகாசின மௌத்தாக்கும், உங்களோட மௌத்தானவர்களுடைய நலவுகளை பேசிக்கொண்டே இருங்க, அவற்றை நீங்க பாடத்தை படிச்சுக்கொண்டே இருங்க. ஒவ்வொரு ஜனாதாக்களும் எங்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லி தந்து கொண்டே இருக்கின்றன, நிறைய படிப்பினைகள் அவற்றால் எங்களை அடையலாம். கண்ணியமானவர்களே, ஒரு ஜனாதாவை குளிப்பாட்டுறது எவ்வளவு முக்கியமான ஒரு அமல், குளிப்பாட்டுறது எவ்வளவு முக்கியமான ஒரு அமல். ஆனாலும் இந்த விஷயத்துல எந்த ஒரு சஹாபியும், பின்னால வந்த உலமாக்களோ இமாம்களோ ஜனாதா குளிப்பாட்டுறதுக்கு ஒரு டீ அப்படி எங்கேயுமே இல்லை. கண்ணியமானவர்களே, ஒரு தந்தையுடைய ஜனாதாவை யார் குளிப்பாட்டும்? ஒரு தந்தையுடைய கடமைகள் ஒன்றுதான், மகனை ரெண்டு விஷயத்துக்கு பழக்கம், எல்லா பாடத்தையும் கொடுக்கிறோம் நாங்க, தேவையான தொழில்நுட்பத்தை கொடுக்கிறோம், ஆற்றல் அறிவுகளை கொடுக்கிறோம், வியாபாரத்தை காட்டி கொடுக்கிறோம். ஒரு இடத்துக்கு நீங்க போனா எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லுகிறோம். மானே நான் மௌத்தானா, என்ன ஜனாதா நீதான் கொடுப்பாட்டோம், இந்த பாடத்தை கொடுக்கணும் மான், நான் மௌத்தானா நீதான் தொழுவிக்கணும், இந்த அறிவு ஆற்றல் அவருக்கு கொடுக்கணும். ஏனென்றால் கண்ணியமானவர்களே, மையத்து குளிப்பாட்டுறது கேவலமான வேலை அல்ல, ஒரு தாழ்ந்த வேலை அல்ல. அல்லாஹ்வுடைய கடமைகள் ஒரு கடமை, ஒரு கடமை. இதுக்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா, ஒரு மையத்தை குளிப்பாட்டும் பொழுது உங்களுக்கு அனுபவம் இல்லாவிட்டால் அனுபவம் உள்ளவரை கிட்டவாய் சொல்லலாம், அந்த அறிவு ஆற்றல் இல்லாவிட்டால் ஒரு கிட்ட வச்சு கொள்ளலாம். பாப்பட மையத்தை மகன்தான் குளிப்பாட்டும், இதனாக சிறந்தது, இதான் மிக பொருத்தமானது, அவர் அழகா செய்வார். இரண்டாவது கண்ணியமானவர்களே, மையத்தை தூக்கி கொண்டு போறது அது எவ்வளவு பெரிய பாதம். இன்றைக்கு காலநில தூரங்களை வைத்து வாகனத்துக்கு ஏற்றுடும், அது ஒரு நிலைமை, அது வேறு விஷயம். ஆனாலும் மையத்தை தூக்கிறது ஒரு தனி இபாதம், ஒரு தனி அமல். அதுக்கு நிறைய சிறப்புகள் வந்திருக்கின்றன. மூன்றாவது கண்ணியமானவர்கள், ஜனாதாவோட தொழுகிறது. புகாரி முஸ்லிம் ரெண்டு மீது ஹதீஸ் வருகின்றது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஜனாதாவோட தொழுதால் எவ்வளவு நன்மை தெரியுமா, எவ்வளவு நன்மை தெரியுமா? சொன்னார்கள் ஒரு சீராத் நன்மை என்றார். கேட்டாங்க ஒரு சீராத் என்றால் எவ்வளவு? உஹுது மலையுடைய அளவு, உஹுது மலை எவ்வளவு? 6 கிலோமீட்டர் தூரமான அளவுதான் உஹுது மலை. நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு ஜனாதாவை தொழுது விட்டு கபுரடியில் இருந்து அந்த மையத்துக்காக துவா செய்வாங்களோ இதே போல ஒரு சீராத் அவரை கிடைக்கும் என்றார். ஆனா எங்களை சமூகத்துல நாங்க இன்றைக்கு நிறைய பாக்குறோம், மையத்தூட்டுக்கு முதலாவது போறதே எங்களுக்கு அறிமுகமானவங்கள்ட மட்டும்தான். மையத்தை நினைச்சு செய்யறல்ல, ஒரு மையத்தோடு விழுந்திருக்கு. ஓ, அதற்கு உமர் ரதி அல்லாஹ்வுக்கும் அபூபக்கர் ரதி அல்லாஹ்வுக்கும் இருந்த போட்டி இதுலதான். உமர்ரதியை யோசிக்கிறார்கள், அபூபக்கர் முந்தவே முடியாது. நபி அவங்க ஒரு நாள் கேட்டாங்க, அபூபக்கர் சபையில கேட்டார்கள், இன்னைக்கு யார் சதக்கா கொடுத்தவர்கள்? அதற்கு அபூபக்கர் ரதி அல்லாஹ் கையை தூக்கினார்கள். இன்னைக்கு யார் ஜனாதாவோட கலந்து கொண்டவர்கள்? அதற்கு அபூபக்கர் ரதி அல்லாஹ் கையை தூக்கினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, சில உலமாக்களுடைய கருத்துப்படி யாரு அதிகம் ஜனாதார கலந்து கொள்வாங்களோ அவங்களோட ஜனாதார பலர் அல்ல கலந்து கொள்ள வைப்பாங்க. மக்கள் போதாவிட்டால் அல்ல மலக்குமார்கள் அல்ல இருக்குவாங்க, மலக்குமார்களை கொண்டு வந்து அல்ல அந்த ஜனாதார ஆதரவாக்குவாங்க. அதனால ஜனாதார கலந்து கொள்றது ஒரு தனி இபாதம், ஜனாதார தொழுகிறது தனி ஒரு இபாதம். அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, கபுரடிக்கு போய் துவா செய்ற ஒரு தனி இபாதம். அடக்கப்பட்டவர் மிக வேகமா உயிர் கொடுக்கப்படுகின்றது, எவ்வளவு வேகம் என்றால் செருப்புடைய சத்தம் கூட அவருக்கு கேட்கின்றது. எனவே இஸ்தக்ஃபிருலியாஹீக்கும், அவருக்காக நீங்க நிறைய இஸ்திக்ஃபார்த்தீங்க, அவருக்காக துவா செஞ்சு கொண்டே இருக்க, அவருக்காக நிறைய துவா செஞ்சு கொண்டே இருக்க. இப்ப அவட்ட கேள்வி எனக்கு நடக்குது, அவட்ட கேள்வி எனக்கு நடக்கின்றது. அடுத்தது கண்ணியமானவர்களே, தலையை பாடமாக்கி இருக்கிறோம். ஒரு மக்பரால போய் தப்பிட்டு நடந்து கொள்ளணும், ஒரு கபுரம் இருக்கிறது, கபுரடியில போய் நடந்து கொள்ற முறை, அவர்களுக்கு சலாம் சொல்றதுக்கண்டே ஒரு முறை இருக்கு, சந்தர்ப்ப துவாக்கள் நிறைய தெரியாம இருக்கிறது. ஒரு மக்பராவுக்கு போனா நபி அவங்க சொன்னாங்க, நீங்க மக்பராக்களை சந்திங்க, அந்த துவாவை நபி அவங்க சொல்லி தந்தாங்க. பல துவாக்கள் வந்திருக்கின்றன, அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி முஃமினீன், மூமினானவர்களே உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகும், நீங்கள் முந்தி விட்டீர்கள், இன்ஷா அல்லாஹ் பின்னால நாங்க உங்களோட வந்து சேருவோம், ஃபரல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ் எங்க உங்களோட எல்லாட பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. இந்த துவாவை நபி அவர்கள் படித்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மையத்து வீட்டுக்கு கூட நபி அவர்கள் சொன்னார்கள், மூன்று நாளைக்கு அடுத்தவர்கள் என்ன செய்யணும், அவனுடைய வீட்டுக்கு சாப்பாடாக்கி கொடுக்கணும். அந்த வீட்டுடையவர்கள் கவலையோடு இருப்பார்கள். ஆறுதலை சொல்லணும், தலான் சொல்றது அல்ல, ஆறுதல். தலர் சொல்வார்கள் மஞ்சத்துக்கு தலாஞ்சல போறது, தலாத குடிச்சிட்டு பிரச்சனை, தலாம் கொடுக்கலாம், முசாபா செய்யலாம், ஆனா ஓத வேண்டிய துவா என்ன? அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான கூலி தரட்டும், உங்களோட கவலைகள் எல்லாம் இல்லாமலாக்கட்டும், உங்களோட மையத்துடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கட்டும், எல்லாம் மன்னிக்கட்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பாடங்களை நாங்கள் நிச்சயமாக படிக்கவும், இரண்டாவது பொதுவாக நாங்கள் எல்லோரும் படித்திருக்கக்கூடிய ஒரு சின்ன காலத்தில் இருந்து குர்ஆன் மதரசாவில் இருந்து அஹதியாவில் இருந்து படித்த ஒரு பாடம் தான் குர்ஆன் மௌத்தான நாலு கடமை. நாங்கள் சொல்றோம் ஏழு கடமை, நாலு கடமை அல்ல ஏழு கடமை. நாங்க சொல்லல, நபியவங்க சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலு கடமை எல்லோராலும் அறியப்பட்டிருக்கு, ஆனா மறைந்த கடமைகள் மூணிக்குது. மறைந்த ஒரு ஆள் மௌத்தானா அவருக்கு என்ன செய்யணும்? நாங்க அவருக்கு மூணு கடமை மறைந்திருக்கின்றது. சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துணப்பது வஃபாயா வதுக்குலா துயூனுஹு வதுக்ஸமு தரிக்கத்து. இந்த மூணு விஷயமும் இன்றைக்கு மறந்திருக்கு. ஒரு ஆள் மௌத்தானா செய்ய வேண்டிய நாலு கடமை எல்லோருக்கும் தெரியும், மூணு கடமையை நல்லா வணங்கிக் கொள்வோம். சொன்னார்கள் துணப்பது வத்தாயா, அவருடைய வசியத்துகளை நிறைவேற்று. அவர் ஒரு ஆள் மௌத்தானா அவட வசியத்து இருக்கும். எழுதுகிறார்கள் உலமாக்கள், சஹாபாக்கள் வசியத்து செய்யாம யாரும் மௌத்தாங்க. வசியத்தை என்ன, நாங்க நீங்க வழங்கிக்கிற வசியத்தை உண்டு. என்ன வசியத்? எங்கட பார்வையில வசியத்தை சொல்றோம், வசியத்தை சொல்றோம். என்ன வசியத்து? நாங்க சொல்ற வசியத்து என்ன தெரியுமா? என்ன மகளுக்கு இன்னொரு தரம் நீங்க கல்யாணத்தை முடிச்சிடுவோம், இதான் நாங்க வழங்கிக்கிற வசியம். அல்லது நாம் மௌத்தானா இவருக்கு மையத்தை காட்ட வேண்டாம், இவர் வரக்கூடாது, இதுதான் எங்கட வசியம். ஆனா சஹாபாக்கள் வசியத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அன்-நிஸால வசியத்தை பத்தி ஒரு தனி பாடத்தை அல்லாஹ் சொல்றான். பெரும்பாலான சஹாபாக்கள் வசியத்து செய்திருக்கிறார். என்ன வசியம்? நான் மௌத்தானா என்ற சொத்தில இவ்வளவு இந்த விஷயம், ஏதாவது ஒரு விஷயம், இந்த பள்ளி கணி கொடுக்கலாம், இந்த மதரசா கணி கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், அனாதைகளுக்கு கொடுக்கலாம், பாடசாலை கொடுக்கலாம். ஆனா இந்த வசியத்துடைய பாடம் அப்படியே இந்த மூடப்பட்டாச்சு. நபி அவங்க சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்தானவர் ஏதாவது வசியத்தை செஞ்சிருந்தா அந்த வசியத்தை நிறைவேற்று, நம்ம கட்டாய கடமை. அவர் சொல்றாரு, நான் மௌத்தானா ஏந்த சொத்திலிருந்து ஒரு பள்ளியை கட்டணும், இவங்களுக்கு சொத்தை பிரிக்கலாம், கண்டிப்பா முதலாவது அந்த பள்ளியை கட்டிடும், மூணில் ஒன்றுக்குள்ள இருக்கும் வரையில் அதை கொடுக்கத்தான் உண்டு, அதை கொடுக்கத்தான் உண்டு. எனவே வசியத்தை கொடுக்கணும். இரண்டாவது கடனை கொடுத்துடும். அவட கடன் ரெண்டு வகையான கடன் இருக்கு, ஒன்று மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன், இரண்டாவது அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட கடன். அவர் ஹஜ்ஜுக்கு போயிருந்த கடமையானவர் ஹஜ்ஜுடைய பணத்தை வேறவாக்கும், ஜகாத் கொடுக்க வேண்டியவர் ஜகாத்துடைய பணத்தை வேறவாக்கும், மூன்றாவது தான் வத்துக்குத்தமுத்தரிக்கத்தும் அவருடைய சொத்தை பங்கீடு செய்யும். ஆனா பெரும்பாலானவர்கள் இதுல யாருமே யோசிக்கிறது, எமது நாட்டில் முன்னோர்கள் செய்த ஒரு நலவுதான், முன்னே அரசியல்வாதிகள், முன்னே அரசியல் ஈடுபட்டவர்கள், அவர்களுக்கு எதையுமே செய்யல, அவர்களுக்கு எந்த தொழிலுமார்கள் எடுக்கல, சமூகத்துக்கு நல்ல செஞ்சுட்டு மௌத்தானா. இன்னைக்கு இதை பாதுகாக்கிறது தான் இந்த அரசியல்வாதிகளுடைய கடமை. என்ன செய்தார்கள்? தனியார் சட்டம் என்று மூணு விஷயத்தை எழுதிட்டு போனார்கள். அதில் எல்லோருக்கும் பல தெரிஞ்சிருக்கலாம், பல தெரியாமல் இருக்கலாம். அதில் ஒன்றுதான் வக்ஃப் ஆக்ட், இரண்டாவது அதாவது அனந்தர சொத்து. ஒரு ஆள் மௌத்தான அவருடைய சொத்தை எப்படி பங்குச்சு? குர்ஆன் சொல்லும்படி பிரிப்பதற்கு இந்த நாட்டில் சட்டம் என கொடுக்கின்றது. எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் போகலாம், குர்ஆன் சொல்லும்படி என்னுடைய சொத்தை பிரித்து தரும். ஆனா நிறைய உலமாக்களுடைய கருத்து என்னென்றால், மாஷால பலரும் மக்களா கேட்டு வருகிறார்கள், கோல் பண்ணுகிறார்கள், எல்லாரும் கேட்கிறார்கள், கூடுதலா ஒரு விஷயத்த கேட்பாங்க. ஒரு குழந்தை பிறந்தால் பேரை பிடிக்கணும்ன்றத 10 கோல் எடுப்பார்கள். அது கட்டை ஆக்கலவா, நட்டை ஆக்கலவா, கூட்டையிலவா, கழிச்சலவா, எல்லாம் கேட்பார்கள். ஆனா பிறப்ப கேட்கக்கூடிய நாங்க, எங்களை வாப்ப மூத்து, எங்களை தந்தை மூத்து, எங்களை சகோதரன் மூத்து, அவங்களோட சொத்து இப்படி இருக்குது, எப்படி பங்கீடு செய்யும் அல்ல எப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறான். அதர தலைவர்கள்லாம் சொன்னார்கள், யார் இந்த விஷயத்துல துணிச்சப்படுவாங்களோ அவர்கள் நரகத்துக்கு துணிஞ்சு விட்டார். சொத்து விஷயத்தில் மௌத்தானவர்கள் சொத்து இருக்குது, அவர் அமானுதம். முதலாவது அவருடைய வசியத்தை வேற வாக்கும், அவருடைய கடனை வேற வாக்கும், அடுத்து இருக்கிறவர் பங்கெடுக்கும். அதுக்கு குரான்ல அல்லாஹ்வே நேரடியா பங்கெடுத்து போட்ட சில விஷயத்தை தொழுகையை கூட அல்லாஹ் அப்படி சொல்லல. தொழுகையின விஷயத்தை கூட அல்லாஹ் அப்படி சொல்லல. திருமணம் முடித்து ஒரு நாள் தான் குரான் சொல்லுது. கவலையான செய்தி என்னென்றால், இன்றைக்கு அந்நிய முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சட்டத்தை, இந்த எக்ஸ்லைன் நாங்கள் எடுத்து போடுவோம். காரணம் பலதை சொன்னாலும் இன்னொரு காரணத்தை சொல்கிறார்கள். என்ன தெரியுமா, நிறைய முஸ்லீம்கள் லோயஸ்ட் மார்க் சொல்லக்கூடிய ஒன்றுதான், யாருமே முன்வாராங்க இல்ல, எங்க சொத்தை இப்படி பிரிச்சுட்டாங்க, யாருமே முஸ்லீம்களே கேட்கிறாங்க இல்ல, நாங்க ஏன் இந்த சட்டத்தை வைக்கணும், இந்த சட்டத்தை ஏன் நாங்க உருவாக்கணும். கண்ணியமானவர்களே, அதனால எங்களோட சொத்தை பிரிக்கிற விஷயத்துல இஸ்லாம் குர்ஆன் சொல்லும்படிதான் பிரிக்கணும். ஒரு மனிதத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இதுதான். அது கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம். எல்லோரும் நினைக்கிறார்கள் பெரிய சொத்து கூட இருந்தால்தான் நாங்க பிரிக்கணும், இல்லைன்னா அது பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம். கூட இருந்தாலும் சரி, குறைய இருந்தாலும் முதலாவது பிரிக்கணும். பிரித்து விட்டு அவர்களுக்கு எதையும் செய்யலாம். அவர்கள் விரும்பினால் எல்லோரும் சேர்ந்து ஒன்றுக்கு கொடுக்கலாம். அது அவர்களுடைய முடிவு, அது அவர்களுடைய விருப்பம், அது பிரச்சனை அல்ல. ஆனா பிரிக்கும். இரண்டாவது வகுப்பை நாங்கள் நீங்க மறந்துட்டோம். சில நாடுகள்ல அல்ஹம்துலில்லா வக்ஃபுல் வாலிதைன் இருக்கு. வக்ஃபுன்னு சொன்னா ஒரு சொத்தை நாங்க வக்ஃப் செய்யறோம். நாங்க வக்ஃபுன்னு வழங்கிக்கிறது பள்ளியை மட்டும்தான். பள்ளிய மட்டும்தான் சொல்றோம். சகாபாக்கள் பெரும்பாலானவர்கள் வக்ஃப் செய்திருக்கிறார்கள். ஒரு சின்ன விஷயத்த பெற்றோர்களுக்காக வக்ஃபுடைய அமைப்பு ஒன்று இருக்கின்றது. அவர் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள் வக்ஃபுடைய சொத்தம் உருவாக்குறதுக்காக. உருவாக்கலாம், அது சதகா ஜாரியா நிரந்தரமா வந்து கொண்டே இருக்கும், நிரந்தரமா வந்து கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல நாங்க பார்த்தோம், அவர்கள் ஒரு வக்ஃப் சொத்தை உருவாக்கிக்கிறார்கள். எதுக்கு தெரியுமா, ஒரு வெளிநாட்டில் ஆண்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு கஷ்டமானவர்கள், திருமணம் முடிக்க கஷ்டமானவர்கள், அவர்கள் அவர்களுடைய நலனுக்காக ஒரு வக்ஃப் சொத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு வக்ஃபத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வக்ஃப் சொத்தால் இன்னும் லாபம் அடைகிறார்கள், இன்னும் லாபம் அடைகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, வக்ஃப் என்கிறது, வசியத் என்கிறது, அனந்தரம் என்கிறது, இவைகள் எல்லாம் கட்டாயம் நாங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள், படிக்க வேண்டிய பாடங்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் சொல்ல வந்த தலையங்கம் ஒருவர் மௌத்தானால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல இதை புரிந்து வழங்கி நடக்கணும். நாங்க நல்லா இருந்து கடைசி வினாடிகளை நல்ல நிலைமையில மௌத்தாவதற்கு வல்லல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா, உங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து தருவாயா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் மூலமாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما و